இலங்கையில் பௌத்தம். இலங்கையில் பௌத்த சமய மறுமலர்ச்சியும் மாற்றமும். 1750 முதல் 1900 கிச்சிரி மலல்கொடுவின் நூல் பற்றிய அறிமுகம். எழுத்தாளர் கந்தையா சண்முகலிங்கம். இலங்கையில் பௌத்த சமயத்தின் வரலாறு பற்றிய சமூகவியல் நோக்கிலான ஆய்வுகளை எழுதியவர்களில் முக்கியமான ஒருவரான கிச்சிரி மலல்கொட அவர்களின் நூல் பற்றிய அறிமுகமாக இக்கட்டுரை அமைகிறது. கிச்சிரி மலல்கொட 1960களின் முற்பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்டார். 1970 அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வேடு பின்னர் திருத்தங்களுடன் 1976 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பிரஸ் வெளியீடாக பிரசுரிக்கப்பட்டது. புத்திசம் இன் சிங்காலீஸ் சொசைட்டி 1750 முதல் 1900 A Study of Religious Revival and Change என்பது நூலின் ஆங்கில தலைப்பாகும். இந்நூலின் தலைப்பில் மறுமலர்ச்சியும் மாற்றமும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆறுமுக நாவலரின் சமூக சீர்திருத்த பணிகளின் பயனாக சைவ மறுமலர்ச்சி ஏற்பட்டதை பற்றி நாம் நன்கு அறிவோம். இலங்கையின் வடபகுதியில் ஏற்பட்ட இச்சமய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கும் தென்னிலங்கையில் தோன்றிய பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கும் இடையே அடிப்படையான வேறுபாடு ஒன்று உள்ளது. தென்னிலங்கையில் பௌத்த சமய சீர்திருத்தமும் மறுமலர்ச்சியும் இருவேறு கட்டங்களில் ஏற்பட்டது. முதலாவது சீர்திருத்த இயக்கம் கண்டி ராஜ்ய பகுதிக்குள் வாழ்ந்தவரான சரணங்கர தேரர் என்ற சமய துறவியினால் 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கி வைக்கப்பட்டது. இம்முதலாவது கட்ட சீர்திருத்த இயக்கமும் அதன் பயனான மாற்றங்களும் 1860 ஆண்டு வரை தொடர்ந்தன. 1860 ஆண்டில் இடம்பெற்ற பாணந்துறை விவாதம் இரண்டாவது கட்ட சீர்திருத்தங்களினதும் பௌத்த சமய மறுமலர்ச்சியினதும் தொடக்கமாக அமைந்தது. பண்டை நாளில் சிறந்து விளங்கிய சமய கொள்கைகளும் நடைமுறைகளும் பின்னர் நலிவடைந்த நிலையை அடைந்த போன வேளையில் அவற்றை மீள உயிர்ப்பித்து புதுமலர்ச்சியை உண்டாக்கும் இயக்கமே மறுமலர்ச்சி இயக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. 1750 முதல் 1900 காலப்பகுதியில் பௌத்த சமயத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகளை மறுமலர்ச்சி என்று மட்டும் கூற முடியாது. இவ்வளர்ச்சி போக்குகளில் முக்கிய மாற்றங்களும் வெளிப்பட்டன. ஆகையால் மறுமலர்ச்சியும் மாற்றமும் என்று குறிப்பிட்டுள்ளதாக மலல்கொட தெரிவித்துள்ளார். இலங்கையில் 1750 முதல் 1900 காலப்பகுதியில் பௌத்த சமயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் பின்னணியில் இரண்டு அம்சங்கள் இருந்தன. ஒன்று, மரபுவழி அரசியல் சமூக அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அம்மாற்றங்களின் விளைவாக சமயத்துறையில் மறுமலர்ச்சியும் மாற்றமும் நிகழ்ந்தது. இரண்டு, இக்காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் தாக்கமும் பௌத்த சமயத்தை பாதித்தது. இலங்கையில் பௌத்த சமய மறுமலர்ச்சியும் மாற்றமும் என்ற விடயத்தோடு மேற்குறித்த இரு அம்சங்கள் தொடர்பு பட்டிருப்பது முக்கியமானது. மேலும் இக்கால பகுதியில் டச்சுக்காரரும் பின்னர் பிரித்தானியரும் இலங்கையை ஆட்சி செய்தனர். தனித்து சுதந்திரமாக செயற்பட்ட கண்டியரசும் 1815 பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் வந்தது. சமய மறுமலர்ச்சியின் இருவேறு கட்டங்கள். 1750 ஆண்டிற்கு பிந்திய காலத்தில் ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சி இயக்கத்தை இருவேறு கட்டங்களாக பிரித்து நோக்குதல் முடியும். சரணங்கர தேரர் எனும் சமய துறவி தொடக்கி வைத்த சீர்திருத்தங்களும் அதன் தொடர்ச்சியாக சியாம் நிக்காயாவில் இருந்து பிரிந்து சென்ற கீழ்நாட்டு சிங்கள பௌத்த துறவிகளின் அமரபுர விகாரையின் தோற்றமும் வரையான கட்டம் சமய மறுமலர்ச்சியின் முதலாவது கட்டமாகும். இக்கட்டம் 1860 முடிவடைகிறது. மலல்கொடவின் நூலின் முதலாம் பகுதி இக்கட்டத்தை பற்றிய விரிவான ஆய்வாகும். அத்தியாயம் 2, 3, 4, 5 என்ற 4 அத்தியாயங்களில் இது பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. நூலின் இரண்டாம் பகுதியில் கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்பாக தோன்றிய சீர்திருத்தவாத இயக்கமும் அதன் விளைவான சமய மறுமலர்ச்சியும் விளக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் பகுதி 6, 7 என இரு அத்தியாயங்களை கொண்டது. இரண்டாம் கட்ட மறுமலர்ச்சி 20ஆம் நூற்றாண்டிலும் தொடர்ந்த ஒரு இயக்கமாயினும் நூலாசிரியர் தம் ஆய்வை 1900 என எல்லையிட்டுக் கொண்டுள்ளார். இவ்விரண்டாம் கட்டம் 1860களில் ஆரம்பித்தது. இரண்டாம் கட்டத்தில் எழுந்த இயக்கத்தை புரட்டஸ்தாந்திய பௌத்தம் என்று மலல்கொட குறிப்பிடுகின்றார். இரண்டாம் பகுதியின் தலைப்பாகவும் இத்தொடரையே அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலை மாற்றம் என்ற கருத்து. இந்தியாவில் புத்த பிரான் காலத்தில் தோன்றிய ஆரம்பகால பௌத்தம் பல மாற்றங்களை பெற்று வளர்ச்சியடைந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியின் காலத்தில் பௌத்தத்தில் முக்கிய பல மாறுதல்கள் ஏற்பட்டன. இலங்கையில் பௌத்தம் புகுந்த போதும் இலங்கை நிலைமைகளுக்கு ஏற்ப அது பல மாற்றங்களை பெற்றது. பௌத்த சமயத்தின் வரலாற்றில் ஏற்பட்ட இம்மாற்றங்களிற்கு மேக்ஸ் வெபர் என்ற சமூகவியலாளர் நிலை மாற்றம் என்ற கருத்தை உபயோகித்து விளக்கம் கொடுத்தார். மலல்கொடவின் நூல் நிலை மாற்றம் என்ற இக்கருத்தை பிரயோகித்து இலங்கையின் பௌத்தத்தில் ஏற்பட்ட மாற்றங்களிற்கு விளக்கம் கொடுக்கின்றது. நூலின் முதலாம் அத்தியாயமான முன்னுரையிலும் இரண்டாம் அத்தியாயமான பின்னணி என்ற தலைப்பில் உள்ள அத்தியாயத்திலும் நிலை மாற்றம் பற்றிய கோட்பாட்டு விளக்கங்களை மலல் கொட தருகின்றார். வரலாறு, சமூகவியல், ஒப்பிட்டு சமயமாகிய துறைகளின் கல்வியில் அக்கறையுடையோருக்கு இக்கோட்பாட்டு விளக்கங்கள் மிகுந்த பயனுடையவை. ஆரம்பகால பௌத்தம் ஞானிகளின் மார்க்கமாகும். பௌத்த சமய துறவிகள் சமூகத்தில் இருந்து விலகி உலகியல் வாழ்க்கையை நிராகரித்து தமது ஆன்மீக பயணத்தில் கவனம் செலுத்தினர். அவர்கள் தியானத்திலும் சமய ஞான சிந்தனையிலும் தம் கருத்தை செலுத்தினர். புத்தர் போதித்த சமயம் காலப்போக்கில் பெருந்தொகையான மக்களின் சமயமாக மாறிய போது ஆரம்பகால பௌத்த துறவிகளில் இருந்து வேறுபட்ட இயல்புகளையுடைய துறவிகள் தோன்றினர். உலகை முற்றாக துறந்து காடுகளை நோக்கி செல்லும் சன்னியாச நெறிக்கு பதிலாக மக்களுடன் சமூகத்தில் வாழ்ந்து சாதாரண மக்களின் சமய தேவைகளை நிறைவு செய்யும் துறவிகளுக்கான தேவை எழுந்தது. பௌத்தம் கொடியான் விவசாய சமூகங்களில் வேரூன்றிய போது பெருந்தொகையான ஜனத்திரளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் சமயமாக மாறியது. பெருந்தொகையான மக்களின் சமயம் சில முன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மேக்ஸ் வெபர் கூறினார். முதலாவதாக, அது அடிநிலை மக்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அச்சமயம் உலகியல் சார்ந்த நிறுவனங்களுடனும் அரசுடனும் பிணைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சியில் பௌத்தம் மேற்குறித்த இரு இயல்புகளையும் பெற்றது. அவ்வாறு நிலை மாற்றம் பெற்ற பௌத்தம் சாதாரண மக்களின் தேவைகளுக்குரிய மதமாகியது. பௌத்தம் உலக சமயமாக பிற நாடுகளில் பரவிய வரலாற்று போக்கை 20ஆம் நூற்றாண்டின் சமூகவியலாளர்கள் பலர் ஆராய்ந்தனர். தாய்லாந்தின் பௌத்தம் பற்றி இலங்கையரான ஸ்ட்ரான்லி ஜே தம்பையா ஆராய்ந்தார். யங், கஃப்மேன் போன்ற ஆய்வாளர்களும் தாய்லாந்து பௌத்தம் பற்றி ஆராய்ந்தனர் என்று கூறப்படுகின்றது. நாஷ், ஸ்ப்ரைரோ என்ற இருவர் பர்மா பற்றிய ஆய்வை செய்தனர். இலங்கையின் பௌத்தம் பற்றி கணநாத் உபயசேகர, அமிஸ், யால்மன், கொம்பிரிட்ஜ் ஆகிய ஆய்வாளர்கள் சிறப்பான ஆய்வுகளை செய்தனர். இவ்வரிசையிலேயே தமது நூலும் அடங்குவதாக மலல் கூட குறிப்பிடுகிறார். மிஷனரி வேட்கை. பௌத்தம் உலக மதமாக தழைத்து வளர்வதற்கு அது சாதாரண மக்களின் சமய தேவைகளை பூர்த்தி செய்வதாய் மாற்றம் பெற்றமையோடு இன்னொரு அம்சமும் துணை செய்தது. அதனையே மதம் பரப்பும் மிஷனரி வேட்கை என்று வெபர் குறிப்பிடுகின்றார். இந்தியாவின் ஆரம்பகால பௌத்தம் அரசியல் சார்பற்றதாக இருந்தது. அது சமூகத்தில் இருந்து விலகிய துறவிகளின் சமயமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்த போது அரசு அதிகாரம் பௌத்தத்திற்கு துணையாக மாறியது. சமயத்தை பரப்பும் வேட்கையும் வெளிப்பட்டது. இலங்கையிலும் அசோகனின் சமகாலத்தவரான தேவநம்பியதீசன் அரசனாக முடிசூட்டிக் கொண்டார். காலப்போக்கில் இலங்கையில் போதிமர வழிபாடு, புத்தரின் புனித சின்னங்களை வைத்து வழிபடும் சைத்தியங்களை அமைத்தல், பெரும் சமய விழாக்களை நடத்துதல் ஆகிய சடங்கு முறையிலான வழிபாடுகள் என்பனவும் வளர்ச்சி பெற்றன. பௌத்தம் பெரும் ஜனத்திரளின் சமயமாகியது. மடாலய நில பிரபுத்துவம். பெருந்தொகையான மக்கள் திரள் பௌத்த சமயிகளாக ஆகும்போது எதிர்கொள்ளும் சிக்கல்களையும் தூய்மையான சமய கோட்பாடுகளில் இருந்து நடைமுறை சமயம் விலகுவதையும் மலல் கூட சமூகவியல் நோக்கில் தெளிவுபடுத்துகிறார். பௌத்தத்தின் முதன்மையான நோக்கம் ஆன்மீக ஈடேற்றம் அல்லது துக்க நீக்கம் மூலம் நிர்வாண நிலையை அடைதல் ஆகும். இம்முதன்மை நோக்கத்தை விட வேறு சில இரண்டாம் நிலை நோக்கங்களும் இருந்தன. அவை உலகியல் வாழ்வில் ஈடுபட்டுள்ள இல்வாழ்வோரை நல்வழிப்படுத்தும் புண்ணிய நெறியில் வெளிப்படுத்தும் கடமைகளை கொண்டனவாக இருந்தன. வனவாசம் மேற்கொள்ளாது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு பணி செய்யும் துறவி உலகியல் கர்மங்களில் இருந்து தன் பிணைப்புகளை அறுத்துக் கொள்ளவில்லை. துறவிகள் சங்க என்ற அமைப்பை ஒரு நிறுவனமாக கட்டமைத்துக் கொண்டனர். ஆழமான கல்வியில் ஈடுபட்ட துறவிகள் அபிதம்மம் எனும் பௌத்த மெய்யியலில் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். நூல்களை பாலிமொழியில் அறிவாளிகளுக்காக எழுதினர். இன்னொரு பிரிவினர் சாதாரண மக்களுக்கு மதத்தை போதிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இவர்கள் பொதுமக்களின் மொழியான சிங்களத்தில் மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் நூல்களை எழுதினர். பிக்குகளின் பொருண்மைய தேவைகளை நிறைவு செய்யும் தேவை ஏற்பட்டது. மடாலயங்கள் தோன்றின. இம்மடாலயங்களுக்கு செல்வந்தர்கள் பணத்தையும் பொருளையும் தானமாக வழங்கினர். நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. மடாலயங்கள் பெரும் சொத்துடைமை நிறுவனங்கள் ஆகின. பௌத்தம் நிலமானி அமைப்பின் நிறுவன சமயம் என்ற நிலையை பெற்றது. மேக்ஸ் வெபர் பௌத்தம் அடைந்த இந்நிலை மாற்றத்தை மடாலய நில பிரபுத்துவம் என்று குறிப்பிட்டார். மத்திய கால இலங்கையில் பௌத்தம் மடாலய நில பிரபுத்துவமாக நிலை மாற்றம் பெற்றது. பெருநெறியும் சிறுநெறியும். சமூகம் பற்றிய சமூகவியலாளர் பெருநெறி சிறுநெறி என்று கருத்தாக்கங்களை பிரயோகித்து சமய நம்பிக்கைகள் சடங்குகள் ஆகியவற்றின் இயல்புகளை விளக்குவதுண்டு. தேரவாத பௌத்தம் அறிவாளிகளிற்குரிய கோட்பாடுகளை கொண்ட மதம். அதன் சமய வழிபாட்டு முறைகளும் சமய சடங்குகளும் பெருநெறி என்ற வகைக்குள் அடங்குவன. பௌத்தமல்லாத நம்பிக்கைகள் பௌத்தத்திற்கு எவ்விதம் புகுந்தன, நிலைத்திருந்தன? பௌத்தம் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இங்கிருந்த சமய நம்பிக்கைகளும் இந்து சமய நம்பிக்கைகளும் மகாயான பௌத்த மரபுகளும் எவ்விதம் பௌத்தத்தில் நுழைந்தன என்பன பற்றி வரலாற்று முறை பரவல் வகையான விளக்கங்கள் உள்ளன. பௌத்தத்திற்கு அந்நியமானவையும் அதன் கொள்கைகளோடு முரண்பட்டனவுமான நம்பிக்கைகளும் வழக்கங்களும் ஏன் இலங்கை பௌத்தத்தில் நிலைத்திருந்தன என்பதற்கு வரலாற்று முறை பரவல் என்ற நோக்குமுறையிலால் திருப்தியான விளக்கத்தை தர முடியாது என்று மலல்குட கூறுகிறார். முரண்பாடுடைய சிறுநெறி மரபுகள் பௌத்தத்தில் நிலைத்திருப்பதற்குரிய காரணத்தை அடிநிலை மக்களின் சமய தேவைகள் என்ற கருத்தின் இன்னொரு அம்சமான அவசரகால உதவி அல்லது ஆபத்துதவி என்ற கருத்தின் துணையுடன் விளக்க முடியும் என மலல்குட குறிப்பிடுகிறார். இதுவும் மேக்ஸ் வெபர் குறிப்பிட்டதொரு கருத்தாக்கமே ஆகும். மனிதர் இருவகையான ஆபத்துக்களை எதிர்நோக்குகின்றனர். அகத்தே இருந்து வரும் அச்சம், சந்தேகம், கலக்கம் என்பன ஒரு வகை. புறத்தே இருந்து வரும் நோய், வறுமை, வன்முறை முதலிய ஆபத்துக்கள் இன்னொரு வகை. சமயத்தின் பெருநெறி சார்ந்த அத்தத்துவ விசாரமும் சமய ஒழுக்கங்களும் ஆபத்துதவியாக அமைவதில்லை. மந்திரம், தந்திரம் என்பனவும் பேயோட்டுதல் போன்ற சடங்குகளும் வரம் தரும் கடவுளர்களுமே ஆபத்தில் இருந்து மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும். கர்ம வினையின் தொடர்ச்சி, பிறப்பு, மறுபிறப்பு ஆகிய பௌத்த சமய கருத்துக்கள் கர்மா என்ற காரணகாரிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. ஆபத்துதவி என்ற கருத்தின் முதலாவது அம்சம் காரணகாரிய விளக்கமாகும். கிரகங்களின் தாக்கம், துட்ட தெய்வங்கள், பிசாசுகள், ஆவிகள் கொண்டு வரும் தீமைகள், வரம் தரும் நல்ல தெய்வங்கள் தரும் நன்மைகள் என்பவை இரண்டாவது அம்சம். சாதியும் பௌத்த சமயமும் அமரபுர நிகாயவின் தோற்றத்தின் பின்புலம். இலங்கையின் நிலமானிய சமூகத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக சாதி முறை இருந்து வந்தது. இலங்கையின் பௌத்த சமயமும் சாதி என்ற சமூக நிறுவன ஒழுங்கிற்கு இயந்ததாக தன் நடைமுறைகளை மாற்றிக்கொண்டது. சாதிக்கும் சமயத்திற்கும் உள்ள நெருங்கிய பிணைப்பை மலல்குடவின் நூலின் சில பகுதிகள் சிறப்பாக விவரிக்கின்றன. நூலின் முதற் பகுதியில் அமரபுர நிகாயவின் தோற்றமே சாதி அந்தஸ்தில் குறைந்தவர்களாக கருதப்பட்ட சாதியினரின் எதிர்ப்புணர்வின் வெளிப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். மலல்குடவின் கூற்றொன்றை இங்கே மொழிபெயர்ப்பாக தருகின்றேன். கொள்கை அளவில் பௌத்த துறவிகள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஏனெனில் சாதி என்ற வகைமை சமூகம் சார்ந்தது. சமூகத்தை துறந்த துறவிகளுக்கு சாதி என்றொன்று கிடையாது. ஆயினும் நடைமுறையில் இந்த இலட்சிய நிலையை காண்பது அரிது. குறிப்பாக எமது ஆய்வுக்குரிய காலப்பகுதியில் இந்த இலட்சிய நிலை நடைமுறையில் காணப்படவில்லை. இதற்குரிய காரணங்களை நான் பின்னர் இங்கு கூறவுள்ளேன். துறவிகளாக சங்க அமைப்பில் சேரும் பிக்குகள் சாதி அடையாளங்களை துறப்பது கிடையாது. மாறாக அவர்கள் தமது சாதி பற்றிய உணர்வு உடையவர்களாகவே இருந்தனர். இந்நூலில் சலாகம் துறவி, கராவ துறவி போன்ற தொடர்களை நான் உபயோகிப்பதன் காரணம் யாதெனில், இச்சாதிகளைச் சேர்ந்த துறவிகளே இந்த அடையாள பெயர்களால் அக்காலத்தில் தம்மை அழைத்துக் கொண்டார்கள் என்பதாகும். சாதியும் சமயமும் ஏன் ஒன்றாக பிணைப்புண்டிருந்தன என்பதை மலல்குட பின்வருமாறு விளக்குகிறார். இலங்கையில் பிற பௌத்த நாடுகளைப் போன்றே ஒழுங்கமைக்கப்பட்ட சமயம் ஒரு சமூக நிறுவனம் என்ற வடிவத்தை பெற்றது. சமூகத்துடன் தமக்குள்ள பிணைப்புகளை அறுத்து கொண்ட தனிநபர்களின் சேர்க்கையாக சமயம் விளங்கவில்லை. அது நிறுவனமாக நிலை பெற்றதால் கோட்பாட்டளவில் சமயத்திற்கும் சமூகத்திற்கும் இடையில் நிலவிய வேறுபாடு யதார்த்தத்தில் நடைமுறையில் காணப்படவில்லை. சமூகத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அளவுகோள்களவையோ அத்தகைய அளவுகோள்கள் சமய நிறுவன அமைப்புக்குள்ளும் புகுந்து கொண்டன. நிலப்பிரபுத்துவ சாதி அமைப்பு அரசியல் கட்டமைப்புகளில் எவ்விதம் வெளிப்பட்டதோ அவ்விதமே சமய நிறுவன கட்டமைப்புகளிலும் பௌத்த விகாரிகளின் சமய நடவடிக்கைகளிலும் வெளிப்பட்டதை மலல்குட பின்வருமாறு எடுத்துக் கூறுகின்றார். நிலமானிய பொருளாதார முறையின் சிக்கலான தொழில் பிரிவினை சாதியை அடிப்படையாக கொண்டிருந்தது. மடாலயங்களின் சொத்துக்களின் நிர்வாக கட்டமைப்பிலும் இது போன்ற தொழில் பிரிவினை இருந்தது. மடாலயங்களுக்கு சொந்தமான முத்தட்டு வகை நிலங்களை கோவிகம சாதியினை சேர்ந்தோர் குத்தகைக்கு பயிரிட்டனர். கோவில்களின் சமயத்துறவிகளுக்கு அவர்களின் அறுவடையின் ஒரு பகுதி வழங்கப்பட்டது. ஏனைய சாதிகளை சேர்ந்தவர்கள் கோவில்களுக்கு தமது சேவைகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு சேவைக்குரிய கூலியாக அரிசி வழங்கப்பட்டது அல்லது கோவில் நிலத்தில் பயிரிடும் உரிமை வழங்கப்பட்டது. கோவில்களை கட்டுதல், பிற தொழில்நுட்ப வேலைகள் தெரிந்த உழைப்பாளர்களையும், சித்திர வேலைகள், வர்ணம் பூசுதல் போன்ற வேலைகளில் தேர்ந்தவர்களான ஆட்களையும் நவண்டன சாதிக்குழு வழங்கியது. செங்கல், ஓடு, மட்பாண்டங்கள் என்பவற்றை கோவிலுக்கு வழங்குபவர்களாக குயவர் சாதியினர் பணி செய்தனர். கோவில்களதும் மடாலயங்களதும் சுவர்களுக்கு வெள்ளியடிக்கவும் நிலத்திற்கு வெள்ளியடிக்கவும் தேவையான சுண்ணாம்பை குணு சாதியினர் வழங்கினர். ரதவ் என்னும் வண்ணார் குலத்தவர் சலவை செய்த துணியையும் விளக்கு எரிப்பதற்கான திருச்சீலையையும் கொடுத்தனர். பெறவையோ எனப்படும் சாதியினர் மேளமடித்தல், குழல் ஊதுதல், நடனம் ஆடுதல் ஆகிய பணிகளை கோவில்களில் நிகழ்த்தினர். பட்டுவோ சாதி ஆட்கள் சுமைகளை தூக்கி செல்லுதல், கோவிலின் தலைமை துறவியை பல்லக்கில் வைத்து காவி செல்லுதல் ஆகிய பணிகளை செய்தனர். இவ்விதமாக வெவ்வேறு சாதிகள் கோவிலின் பிரதம துறவி காற்றிய பணிகளை நோக்கும் போது நிலப்பிரபுவிற்கும் சேவை சாதிகளுக்கும் இடையிலான உறவு முறை கோவில் அமைப்புக்குள்ளே செயல்பட்டதை காண்கின்றோம். கரையோர மாகாணங்களின் சாதி கட்டமைப்பில் சலாகம, கராவ, துராவ என்ற மூன்று சாதிகள் முக்கிய இடத்தை பெற்றிருந்தன. இச்சாதிகள் கோவிகம சாதியை விட தாழ்ந்த அந்தஸ்தை பெற்றன. காலனிய ஆட்சியின் தாக்கத்தால் இச்சாதிகள் பொருளாதார நிலையில் படிப்படியாக தம்மை உயர்த்தி கொண்டன. இம்மூன்று சாதிகளுள் சலாகம சாதியினர் டச்சு ஆட்சியின் போது பொருளாதார நிலையில் உயர்ந்தனர். கருவாப்பட்டை உரிக்கும் தொழிலை செய்தவர்களான சலாகம சாதியில் இருந்து பொருளாதார நிலையில் உயர்வு பெற்ற உயர்குலாம் உருவாகியது. இவ்வுயர்குலாத்தில் இருந்து கிராம தலைமைக்காரன் போன்ற நிர்வாக பதவிகளிற்கு ஆட்களை டச்சுக்காரர் நியமனம் செய்தனர். சலாகம கிராம தலைமைக்காரர்கள் தம் சாதியை சேர்ந்த பிக்குகளுக்கு ஆதரவு கொடுத்தனர். கண்டியின் சியாம் நிகாய பீடத்தால் உபசம்பாத மறுக்கப்பட்ட சலாகம துறவிகள் மாற்று வழி தேடினர். வலித்தர என்ற இடத்தைச் சேர்ந்த டி சொய்சா ஜெயதிலக சிறிவர்த்தனை எனும் சலாகம கிராம தலைமைக்காரர் பர்மாவின் தலைநகராக அன்று விளங்கிய அமரபுரம் என்ற நகருக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவதற்கான பிரயாண செலவை கொடுத்துதவினார். அங்கிருந்து 1803 நாடு திரும்பிய குழு பர்மிய தேசத்து பிக்குகளை அழைத்து வந்தது. உபசம்பாத சடங்கை நடத்தியது. இந்நிகழ்வுடன் தோன்றியதே அமரபுர நிக்காய என்ற பௌத்த மத பீடம். சமயத்துறையில் கண்டியின் கோவிகம சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு இயக்கத்தின் தோற்ற வரலாறு மலல்கொடவின் நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அவ்விவரங்களை இங்கு விரிவஞ்சி தவிர்த்துள்ளோம். தாழ்நிலையில் இருந்த சில சாதிகளின் பொருளாதார அந்தஸ்து மாற்றத்திற்கும் சமயத்துறையின் மறுமலர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பை மேற்கூறியவை எடுத்து காட்டுகின்றன. தமிழ் மொழியில் இந்து நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்கள் உயர்கல்வி பீடங்களில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பாடங்களை படிக்கும் மாணவர்கள் சமயங்களை ஒப்பீட்டு முறையில் கற்றல் மிகுந்த பயன் தருவது. ஒப்பீட்டு சமயம் என்ற கல்வித்துறையை வளப்படுத்தக்கூடிய நூல் என்ற வகையில் கிஸ்ரி மலல்கொடவின் நூல் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடியது.